Honorable Aravind Kumar.
Thank you, sir. இன்று கௌரவ சுமந்திரன் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கும் இந்த அரசியல் கைதிகள் விடுவிப்பு தொடர்பான ஒத்திவைப்பு வேலை பிரேரணையிலே எனது கருத்தையும் இங்கே முன்வைக்க கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் பெரிதாக மதிக்கின்றேன். இந்த நாட்டின் சாபக்கேடாக இந்த பயங்கரவாத தடை சட்டமும் அதேபோல் அவசரகால தடை சட்டமும் பல தசாப்தங்களாக இருந்து வந்ததை பார்த்திருக்கின்றோம். அதிலே பயங்கரவாத தடை சட்டம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தனிப்பட்ட குரோதங்களை வைத்து கொண்டு கூட தனிப்பட்ட நபர்கள் பழிவாங்கப்பட்டதை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம். அந்த அளவிற்கு மிக மோசமான தடை சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டு பலர் சொல்லுகின்றார்கள் அது நாட்டின் தேவைக்காக அவ்வப்போது இருந்த அந்த யுத்த சூழ்நிலை காரணமாக அது தேவை, அதனால் அது இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டது என்றெல்லாம் பல்வேறு விதமாக அதற்கு சார்பாக காரணங்களை தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக அப்பாவிகள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அவர்கள் சொல்லனா துன்பங்களுக்கும் துயர்களுக்கும் முகம் கொடுத்ததை இந்த இடத்திலே குறிப்பிட்ட ஆக வேண்டும். அதற்கு எனது தலைவர், மறைந்த தலைவர் அமரர் சந்திரசேகரன் கூட ஒரு மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர் என்ற விடயத்தை நான் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஆகவே இவ்வாறு இந்த தடை சட்டம் மிக மோசமாக பலரின் வாழ்க்கையை சூறையாடி இருக்கின்றது. வடகிழக்கிலே உள்ள இளைஞர்கள், மலையகத்தை சார்ந்த இளைஞர்கள் என்று ஒட்டுமொத்தமாக தமிழ் இளைஞர்களையும் யுவதிகளையும் அவர்களின் இயல்பு வாழ்க்கையிலே இருந்து சொல்லனா துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கும் ஒரு தடை சட்டமாக இந்த தடை சட்டத்தை பார்க்க முடியும். வருடக்கணக்கிலே எவ்வித குற்றம் இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் என்று இவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள், விளக்கமறியிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தண்டனையை பெற்ற கைதிகள் என்று இன்னும் ஒரு சாரார், அதற்குள் மேன்முறையீடு செய்தவர்கள் என்று இன்னும் ஒரு சாரார் என்று பல்வேறு தரத்திலானவர்கள் இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே குறிப்பிட்டதை போல தங்களது இளமை காலத்தை, இளமை பருவத்தை இழந்து, குடும்ப வாழ்க்கை இழந்து, தந்தை என்னும் ஸ்தானத்தை இழந்து, சகோதரர் என்ற ஸ்தானத்தை இழந்து, சகோதரி என்ற ஸ்தானத்தை இழந்து இன்று வருடக்கணக்கிலே சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு சந்தேகத்தின் பெயரில் தற்போது இருக்கும் கைதிகள் இவ்வாறான ஒரு அவல நிலைமை அவர்களுக்கு ஏற்படும் என்று கைது செய்யப்பட்ட போதே தெரிந்திருந்தால் அன்றே அவர்கள் விரும்பிய விரும்பாமலோ குற்றவாளி என்று நீதிமன்றத்திலே தெரிவித்துவிட்டு ஒரு குறுகிய கால தண்டனை அனுபவித்துவிட்டு இதற்கு முன்னதாகவே சிறையிலே இருந்து வெளியேறியிருப்பார்கள். அப்பொழுதே அவர்களுக்கு இவ்வாறான ஒரு அவலகரமான நிலைமை ஏற்படும் என்ற அந்த விடயம் தெரிந்திருந்தால், ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சந்தேகம் என்ற பெயரிலே தொடர்ந்து அவர்கள் சிறையிலே அனுபவிக்க வேண்டிய நிலைமை. எனவே இவர்களை நாங்கள் ஒரு பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய வேண்டும். இந்த நாட்டிலே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு அதனை செய்ய முடியும். நாங்கள் அவ்வாறு இந்த நாட்டிலே இருந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இவ்வாறு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை, தண்டனை அனுபவித்தவர்களை பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்படியென்றால் இப்போது சிறையிலே பல்வேறு தரத்திலே, அதாவது சந்தேகத்தின் பேரில், தண்டனை அனுபவித்தவர்கள் என்ற பெயரில், மேன்முறையோடு செய்தவர்கள் என்ற பெயரில் அவர்களை விடுதலை செய்வதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை. இன்று இந்த நாட்டிலே யுத்தம் கிடையாது, இந்த நாட்டிலே பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள் கிடையாது. ஆனால் வெவ்வேறு குற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, அவை பயங்கரவாதத்தோடு தலை சம்பந்தப்பட்ட குற்றச்செயல்கள் அல்ல. ஆகவே எவரையோ தண்டிப்பதற்காக தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்திருப்பதா என்பது அது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு பொருத்தமானதாக இல்லை. ஆகிய பொது மன்னிப்பின் கீழ் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் இன்னும் ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும். 2000 நான் பிரயோகப்படுத்தும் மதுரை மாவட்டத்திலே பண்டாரல் பிரதேசத்திலே பிந்துருவேவை என்ற ஒரு தடுப்பு முகாம் இருந்தது. அங்கே தமிழ் இளைஞர்கள் 2000 மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டார்கள், குரூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறு அந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பாக நாட்டிலே பல்வேறு இடங்களிலே, மலையகம், வடகிழக்கு என்று போன்ற பிரதேசங்களிலே அவ்வப்போது ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதில் ஒரு விசேட அம்சத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். வட்டகொலை பிரதேசம், தலவாக்கலை இருக்கும் வட்டகொலை பிரதேசத்திலே ரயிலை மறித்து அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள் அந்த பிரதேசத்தின் வாழ் மக்கள். ரயில் வண்டிகளுக்கு சேதம் ஏற்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேர் பலர் கைது செய்யப்பட்டார்கள், அதில் விடுதலையும் செய்யப்பட்டார்கள். இன்று அவ்வாறு செய்யப்பட்டவர்களை இருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒருவர் வர்த்தகர். சிறிது யோசித்து பாருங்கள், வர்த்தகத்துறையில் ஈடுபடுபவர்கள் எப்போதும் இவ்வாறான செயல்பாடுகளிலே ஈடுபடுவதில்லை. ஆனால் இந்த வர்த்தகருக்கு இன்று ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம், பொதுவாக இவ்வாறான ஒரு சம்பவங்கள் நடக்கும் போது பலர் முன்னிலை இருப்பார்கள், முன்னே வந்து அதில் கலந்து கொள்வார்கள். ஆக அவ்வாறு முன்னராக இருந்து அதில் இருப்பவர்கள் எல்லோரும் பயங்கரவாதிகளோ அல்லது சம்பவத்திற்கோடு சம்பந்தப்பட்டவர்களாக நான் கழிக்க முடியாது. ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலே அவர்கள் அனைவரும் தொலைக்காட்சியிலோ அல்லது புகைப்படத்திலோ தென்படுகின்றார்கள். தென்படுவதன் காரணமாக அங்கே யார் யார் முன்னிலையிலே இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இதற்கு முழுமையான சம்பந்தம் என்ற நிலைப்பாட்டிலே கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை சுமத்தப்பட்டு அப்பாவிகளும் சிறையிலே அடைக்கும் ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் அவ்வாறு அனைவரையும் இன்னல்களுக்கு உள்ளாக்கும் ஒரு தடை சட்டமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு பல இளைஞர்கள் புனர்வாழ்வு முகாம்களில் இருக்கின்றார்கள். அங்கே அவர்களை புனர்வாழ்வு முகாமுக்கு அனுப்பி வைத்ததே அவர்கள் சிறைச்சாலையிலே நன்னடத்தையோடு இருந்ததன் காரணமாகத்தான். அவ்வாறு சிறைச்சாலையிலே அவர்கள் நன்னடத்தையோடு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு புனர்வாழ்வு கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் அதை அடிப்படையாக கொண்டு புனர்வாழ்வு முகாமில் இருப்பவர்கள் கூட விடுதலை செய்ய வேண்டும். அவர்களுக்கு தொடர்ந்து புனர்வாழ்வு அளிப்பதற்கான அவசியம் இல்லை, ஏனெனில் அவர்கள் தங்களை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் சிறைச்சாலையிலே. இதையும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே ஜனாதிபதிக்கு இருக்கும் அந்த நிறைவேற்று அதிகாரத்தின் ஊடாக இந்த இளைஞர்களை விடுதலை செய்ய வேண்டும், விடுவிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பிரச்சனை இல்லை என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லுகின்றார்கள், அவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுகின்றது. இது ஒவ்வொருவரின் நிலைப்பாடு. ஆனால் எம்மை பொறுத்தளவிலே இவர்கள் அரசியல் கைதிகள், அரசியல் ரீதியாகத்தான் இவர்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அரசியலோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு செயல்பாடுகளிலே மக்களுக்காக, மக்கள் நலன்களுக்காக, நாட்டின் நலன்களுக்காக வீதியில் இறங்கி போராட்டம் செய்வதும் அல்லது வெவ்வேறு வகையான செயல்பாடுகளில் இறங்குவதும் அவ்வப்போது பல்வேறு நாட்டில், ஜனநாயக நாட்டிலே இடம்பெற்று வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் என்ற முத்திரையோடு நாங்கள் கணிக்க முடியாது. அவர்கள் ஜனநாயக ரீதியிலே ஆயுதங்களை கையில் எடுத்திருக்கலாம், ஆனால் எதற்காக எடுத்தார்கள் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பி பார்க்கும்போது இவை அனைத்தும் ஜனநாயகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம். 80களிலே தென்னிலங்கையிலே பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் இவ்வாறு ஒரு புரட்சியில் ஈடுபட்டார்கள். அவர்கள் என்ன பயங்கரவாதிகளாக இல்லை, அவர்கள் ஜனநாயக முறையிலே நாட்டிலே ஆட்சி சரியாக இல்லை என்ற நோக்கோடு, ஆட்சியை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு ஜனநாயக ரீதியாக அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் அது அரசாங்கத்திற்கு புரட்சியாளர்களாக தெரிந்தது, அரசாங்கம் அவர்களை பயங்கரவாதிகளாக பார்த்தது. இது அவ்வப்போது இருக்கும் அரசாங்கத்தின் அந்த கண்ணோட்டம். அந்த வகையிலே தென்னிலங்கையை சார்ந்த இளைஞர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். இன்று அவ்வாறு போராட்டம் செய்தவர்கள் இன்று கௌரவமிக்க பாராளுமன்ற உறுப்பினராக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அது வரவேற்கக்கூடியது, வரவேற்க வேண்டியது. அப்படி என்றால் இந்த நிலைமை தமிழ் இளைஞர்களுக்கும் தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் அது ஏற்பட வேண்டும். இன்று சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் நாளை இந்த பாராளுமன்றத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அந்த நிலைமை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த நாட்டிலே நாங்கள் இன்னும் நல்ல அம்சத்தை, நல்ல நிலைமையை பார்க்க முடியும், சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடியும், இனங்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும், இந்த நாட்டின் ஜனநாயகத்தை இன்னும் மேலும் நாங்கள் மிக வலுமிக்க ஜனநாயகமாக மாற்ற முடியும். அவ்வாறு செய்வது இந்த நாட்டின் எதிர்காலத்தை மிக சுபிட்சமானதாக ஆக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஆகவே இதனை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த சபையிலே பல முறை பேசி இருக்கின்றோம். கடந்த 3 வருடங்களாக நாங்கள் இதனை இந்த சபையிலே பேசி வருகின்றோம். ஆனால் தீர்வுதான் இல்லை என்பதை மிக விசனத்தோடு நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம், இப்பொழுது எல்லாம் மலையகத்தை பொறுத்தளவிலே கொழுந்து விட்டேறியும் இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்றது. பிரச்சனையாக இருக்கின்றது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை. நேற்று நாங்கள் பார்த்தோம், மலையக வரலாற்றிலே, இந்த நாட்டின் வரலாற்றிலே முதன் முறையாக மலையக பெற்றோர்களின் பிள்ளைகள் கொழும்பிலே தொழில் செய்யும் பிள்ளைகள் கருப்பு உடை அணிந்து காலிமுகத்திடையிலே ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார்கள். சம்பளம் வேண்டும் என்ற அந்த போராட்டத்தை மேற்கொண்டார்கள். இது மலையக வரலாற்றிலே ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அவ்வாறு போராட்டம் செய்தவர்கள் மீது நாளை பயங்கரவாதம் என்ற குற்றத்தை சுமத்த முடியும், அவர்கள் மீது பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாதத்திற்கு வித்திடுகின்றார்கள் என்ற ஒரு முத்திரையை குத்த முடியும், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக அதனை செய்ய முடியும். ஆகவே ஜனநாயக ரீதியாக போராட்டம் செய்பவர்களை கூட, ஜனநாயக விளிம்பியங்களோடு செயல்படுவதற்கு கூட இவ்வாறு முத்திரை குத்தி சிறையில் அடைக்கும் அந்த நிலைமை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருக்கின்றது. ஆகவே நேற்று மலையக வரலாற்றிலே இன்னும் ஒரு மைல்கல், சர்வதேச ரீதியில் பேசப்படும் ஒரு செயல்பாடாக நேற்றைய அந்த போராட்டம் அமைந்திருக்கின்றது. இளைஞர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், இளைஞர்களின் செயல்பாடுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களின் கோரிக்கைகளை நாங்கள் செவிசாய்க்க வேண்டும். ஆகவே தோட்ட தொழிலாளர் சம்பள பிரச்சனையை பொறுத்தளவிலே எவராவது தொடர்ந்தும் அலட்சியமாக இருந்தால், அலட்சியமாக செயல்பட்டால் அது பல்வேறு விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நான் இந்த உயரிய சபையிலே மிக தெளிவாகவும் உறுதியாகவும் கூற விரும்புகின்றேன். ஆகவே அது தொடர்பாக அரசாங்கம், விசேடமாக அதிமேக ஜனாதிபதி அவர்கள், கௌரவ பிரதம மந்திரி அவர்கள், தொழில் அமைச்சர் அவர்கள், பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த விடயத்திலே மிக தீர்க்கமான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும். கம்பெனிக்காரர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், சம்பள பிரச்சனையிலே தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நியாயமான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று. அவ்வாறு செய்யாத பட்சத்தில் இன்னும் பல பிரச்சனைகளை இது உருவாக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இளைஞர்களின் போராட்டத்திற்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும், கௌரவம் அளிக்க வேண்டும், தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்க வேண்டும். கம்பெனிக்காரர்களை பொறுத்தளவிலே நஷ்டம் நஷ்டம் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் 92ஆம் ஆண்டிலே இருந்து இன்று வரையிலும் நஷ்டம் என்ற கூப்பாட்டை தான் அவர்கள் போடுகின்றார்கள். அப்படி என்றால் எவ்வாறு அவர்களால் தோட்டங்களை நடத்த முடியும் நஷ்டம் என்றால்? ஆகவே இவ்வாறான பொய்யான காரணங்களை முன்னே வைத்து தோட்ட தொழிலாளர் சம்பளத்தை குறைப்பதற்கோ அல்லது நியாயமான சம்பளத்தை வழங்குவதற்கு அவர்கள் தடையாக இருப்பார்களானால் அவர்கள் அதற்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும், அதனால் விலையும் மின்விலைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கூறி சந்தர்ப்பம் அளித்த அவைத்தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
Honorable Charles Simranadhan. நன்றி தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணையை நான் வழிமொழிவதோடு அது தொடர்பான ஒரு சில கருத்துக்களையும் சொல்ல விரும்புகின்றேன். இலங்கையில் ஒரு இன மக்கள் ஒடுக்கப்பட்ட போது அந்த இன மக்களுக்காக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து பல தலைவர்கள் ஜனநாயக வழியில் போராட்டம் செய்தார்கள். அதன் பின்பு இளைஞர்கள் அந்த ஜனநாயக வழியில் செய்த போராட்டங்கள் மறுக்கப்பட்ட போது ஆயுதமேந்தி போராடினார்கள். அதன் விளைவாக இந்த நாட்டில் யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தம் ஆயுத போராட்டம் 2009 நிறைவுக்கு வந்தது. ஆனால் அந்த 2009 யுத்தம் நிறைவுக்கு வந்ததன் பின்பு அந்த யுத்தத்தில் பங்கு பற்றிய யுத்தத்தில் பல உதவிகளை செய்தன்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 12,000 போராளிகள் அப்போதிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களால் விடுதலை செய்யப்பட்டார். அதன் பின்பு சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகள் தொடர்பாகத்தான் தற்பொழுது இங்கு ஒத்துழைப்பு வேலை பிரேரணை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த சிறைக்கைதிகள் தொடர்பாக பல நீதியமைச்சர் கூட பல கருத்துக்களை ஒரு சில ஊடகங்கள் வாயிலாக நான் அறிந்திருக்கின்றேன். அரசியல் கைதிகள் என்று எவரும் இலங்கை இல்லை என்று. கௌரவ அமைச்சர் அவர்களே, தாங்கள் தற்பொழுது சபையில் இருக்கிறீர்கள். அரசியல் ரீதியாக தமிழீழ விடுதலை புலிகளுடன் இரண்டு அரசாங்கங்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. இந்த நாட்டில் இருக்கின்ற இறப்பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக அது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. ஒரு நாட்டினுடைய ஒரு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு அமைப்புடன் ஒரு இயக்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு பேச்சுவார்த்தை. அப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகளின் உதவினார்கள் என்ற காரணத்தினால் கைது செய்யப்பட்டவர்கள் அரசியல் கைதிகள். அவர்கள் நீங்கள் ஏற்கனவே எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் செய்யாமல் நீங்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே அவர்களை பயங்கரவாதிகளாக கூறிக்கொண்டு வந்திருந்தால் தாங்கள் சொல்வதில் ஓரளவு நியாயம் இருந்திருக்கலாம். ஆனால் சர்வதேசத்தினுடைய மேற்பார்வையில் இரண்டு அரசாங்கங்களும் மாறி மாறி தமிழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆகவே அவர்களை அரசியல் கைதிகள் என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக, இந்த நாட்டில் பயங்கரவாத தடை சட்டம் நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. தற்பொழுது அதை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகள் பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட தற்பொழுது 105 கைதிகள் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். அதில் சிறை தண்டனை அளிக்கப்பட்ட கைதிகளும் இருக்கின்றார்கள், நீதிமன்ற விசாரணை இருக்கின்ற கைதிகளும் இருக்கின்றார்கள். இதில் ஒரு மனவேதனான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் ஒவ்வொரு வழக்குகளுக்கும் பல சாட்சிகள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பாக நான் அறிந்தவரையில் ஒரு வழக்குக்கு மாத்திரம் 75 சாட்சிகள் உள்வாங்கப்பட்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 75 சாட்சிகளையும் விசாரித்து தண்டனை வழங்குவதென்பது சாத்தியமற்ற விடயம். ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகளை அவர்களுக்கு ஒரு நியாயமான முறையில் அவர்கள் 10 வருடங்களாக தண்டனைகள், 10 வருடங்களுக்கு மேலாக 30 வருடம் 20 வருடம் ஆக குறைந்தது 10 வருடங்களுக்கு மேலாக தண்டனை அனுபவித்து கொண்ட சிறைச்சாலைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குறுகிய கால புனர்வாழ்வோ அல்லது மன்னிப்பின் அடிப்படையிலேயே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக அமைகிறது. எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி புதிதாக 2015 தேர்தல் நடைபெற்ற போது தமிழ் மக்கள் மிகவும் ஆர்வமாக வாக்களித்தவர்கள் இந்த சிறையில் இருக்கின்ற கைதிகளை இந்த ஜனாதிபதி அவர்கள் விடுதலை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த நாட்டினுடைய மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களே, இந்த இவர்களை விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கையை மிக விரைவாக எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், காலம் செல்ல செல்ல அவர்களுடைய குடும்பங்களினுடைய நிலைமைகள், பிள்ளைகளுடைய கல்விகள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களை தாங்கள் கருத்தில் எடுத்து உரிய முறையில் மிக விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காவிட்டால் தாங்கள் ஜனாதிபதி அவர்கள் கூற வேண்டும், நான் இந்த விடயத்தில் முடிவெடுக்க மாட்டேன் என்று கூற வேண்டும். அவர் எங்களுடைய கட்சி சார்ந்து கடைசியாக அவர் பலமுறை வாக்குறுதிகள் வழங்கியிருக்கிறார். இருந்தாலும் அண்மையில் சிறைக்கைதிகள் உண்ணாவிரதம் இருந்தபோது கூட அவர் ஜனாதிபதி அவர்கள் உறுதிமொழி அளித்திருந்தார். பிரதமருடன் நேரடியாக இந்த விடயம் தொடர்பாக கதைத்து அதற்குரிய தீர்வை வழங்குவதாக. ஏன் பிரதமருடன் ஜனாதிபதி அவர்கள் மிக விரைவாக கதைக்க முடியாது? பிரதமர் இந்தியா சென்று வந்தபோது இந்தியன் பிரதமர் என்ன செய்தார் என்ற செய்தியை கேட்பதற்கு அவசரம் அவசரமாக பிரதமரை சந்தித்தார். அப்படி சந்தித்த மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் ஏன் அரசியல் கைதிகள் விடயம் தொடர்பாக ஒரு நாள் பிரதமரை சந்தித்து, தங்களையும் சந்தித்து சட்டமாதிபரையும் சந்தித்து, இந்த நான்கு பேரும் ஒரே மேடை ஒரு மேசையில் இருந்து இதற்குரிய தீர்வை அல்லது நீங்கள் அதற்குரிய ஒரு முடிவை எடுத்து நீங்கள் அறிவிக்கலாம். நான்கு பேரும் இருந்து ஒரு முடிவு எடுத்ததன் பின்பு ஒரு முடிவை நீங்கள் அறிவிக்கலாம். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் நல்ல முடிவை எடுப்பீர்கள் என்று. ஆகவே இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையின் மூலம் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை துரிதப்படுத்தப்பட வேண்டும். நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த ஆயுத போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்டத்திற்கு ஒரு சில உதவிகளை செய்தார்கள் அல்லது பங்களிப்பு செய்தார்கள் என்ற காரணத்தினால்தான் அவர்கள் சிறையில் வாடுகிறார்கள். அதை விட அவர்களை பயிற்றுவித்தவர்கள், அவர்களை வழிநடத்தியவர்கள் இந்த அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக விநாயமூர்த்தி முரளிதரன் கருணா என்கின்ற அந்த நபர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஒரு தளபதியாக இருந்தவர். அவர் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறார். சிறிலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அப்படியாக கட்டளையிட்டவர்களுக்கு அமைச்சு பதவி கொடுக்க முடியுமென்றால் ஏன் சாதாரணமாக உதவி செய்தவர்களை நீங்கள் ஒரு குறுகிய கால புனர்வாழ்வளித்து அவர்களை விடுதலை செய்ய முடியாது? சர்வதேசத்தில் இருந்து கேபி என்பவரை இலங்கை அரசாங்கம் அழைத்து அவருக்கு பாதுகாப்பு அளித்து வைத்திருக்கிறது. ஏன் அவர் விடுதலை புலி இல்லையா? கேபியை சந்திப்பதற்காக மலேசியா சென்ற மூன்று கைதிகள் 2008 முதல் சிறையில் இருக்கிறார்கள். கேபியை சந்திப்பதற்காக மலேசியா சென்ற மூன்று கைதிகள். ஆனால் கேபி அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். இது எந்த வகையில் நியாயம்? கௌரவ தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, ஒரு யுத்தம் நடைபெற்ற போது யுத்தத்தை வழிநடத்தியவர்கள், யுத்தத்தை கட்டளையிட்டவர்கள் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருக்கலாம், பதவிகள் வகிக்கலாம். ஆனால் சிறிய சிறிய உதவிகள் செய்தவர்கள் அவர்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, குற்றம் செய்தவர்கள் வெளியில் இருக்கிறார்கள், சிறு தண்டனை சிறிதாக உதவி செய்தவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலைத்தான் இந்த அரசியல் கைதிகளுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அவர்களும் பல தடவைகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். உண்ணாவிரதம் இருக்கின்ற போது இந்த நாட்டினுடைய மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் வாக்குறுதி வழங்குகிறார், நான் மிக விரைவில் முடிவெடுப்பேன், மிக விரைவில் நடவடிக்கை எடுப்பேன். ஏன் இந்த நடவடிக்கை இன்னும் எடுக்கவில்லை? அடுத்த ஜனாதிபதி தேர்தலும் வர இருக்கிறது. இப்படியான சூழ்நிலை அந்த அவர்களை தயவு செய்து ஒரு மன்னிப்பின் அடிப்படையிலேயோ அல்லது புனர்வாழ்வு குறுகிய கால புனர்வாழ்வின் அடிப்படையிலேயோ அவர்கள் விடுதலை பெற வேண்டும். அதற்கு இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் ரீதியான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். வெறுமனே பயங்கரவாத தடைச்சட்டம் என்று கூறாமல் இந்த நாட்டில் நடைபெற்ற யுத்தத்தின் அடிப்படையில் மக்களுக்கு மக்களுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் என்ற வகையில் அவர்களை அரசியல் ரீதியாக முடிவெடுத்து அவர்களை மிக விரைவில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
Honorable Minister Ruwan, would you over there? You have 10 minutes.
Thank you, Presiding Member. I think this subject has been spoken about for the last few years, and it's, I think, an issue that has been raised by members of Parliament from the TNA. And of course from the people of Jaffna as well. I think we of course do not see them as political prisoners, but we I think this will have to be looked by the Ministry of Justice as well as the Ministry of Law and Order, and see what we can do to expedite the matters. From what we know is that we have spoken with the President as well as the Prime Minister, and what they say is that they can take this case by case and see how they can expedite these cases, and whoever, because out of all these, there's these people who are detained, there might be people who have, you know, caused grave crimes during that time. So we need to first actually look into those things. I think the AG is, this is all coming under the Attorney General at the moment. So we'll have to take it case by case and then try to expedite these matters as soon as possible. And then, and I agree that some of them have been languishing in prison for a long time. We accept that, but I think right now it's taking the judiciary process. But I think, as both the President and the Prime Minister said, I think we can take this by case by case and look into these matters. And then whoever can be released can be released at that time. Thank you.
Garu Talatatu Korlamantini.
Garu Mudasanaruda Mantri Tumani. Mangpatamenma Sumandira Mantri Tumari Stutuvantavenava. මේ සම්බන්ධයෙන් දීර්ඝ කාලයක් අපි නිරන්තරයෙන්ම කතා කරා. ගරු අගමැතිතුමාත් සාකච්ඡා කීපයක් ලබා දුන්නා මේ සම්බන්ධයෙන් කතා කරන්න. ඒ වගේම සුමන්දිර මන්ත්‍රීතුමා පුද්ගලිකවත් මේ සම්බන්ධයෙන් නිරන්තරයෙන්ම කතා කරනවා. මේක මේ බන්ධනාගාර ගත වෙලා ඉන්න රැඳවියන්ගේ රැඳවියෝ මේ උපවාස කරන වෙලාවකට වැඩිය දිගින් දිගටම අපිත් එක්ක මමත් මේ අමාත්‍යාංශي බාරගත්ත වෙලාවින්දලම එතුමා මේ සම්බන්ධයෙන් කරුණු විමසා සිටිනවා. එතුමා හැබැයි මේක කිව්වා මේ දේශපාලන ක්‍රියාවලියක් අතරතුරදී සිද්ධ වෙච්ච දෙයක් කියන එක. හැබැයි මම ඒක බැහැර කරන්නේ නැහැ. නමුත් ඔය කියන ප්‍රමාණයක් මට ඉතින් පෙර අය හිටපු අය මේ ඔය සම්බන්ධයෙන් හිටපු රැඳවියන් 12,000ක් නිදහස් කරා කියන එක ගැනවත්, එහෙම නැත්නම් අපි රජයක් හැටියට 2015 ජනවාරි 8 වෙනිදාට ඉස්සෙල්ලා ගත්ත තීරණ සම්බන්ධයෙන් කරපු දේවල් ගැන අපිට ඒ ගැන මට විශේෂයෙන් මම කරුණු දැනුවත් වෙලා නැහැ. ඒ කෙසේ වෙතත් 2009ට පෙර සිද්ධ වූ සමහර සිද්ධීන් සම්බන්ධයෙන් සහ මේ වෙනකොට ඔය කියන 103 දෙනෙක්ගේ කියන කරුණු ගැන අපිට තොරතුරු ඉදිරිපත් කරන්න පුළුවන්. මොකද මේ වෙලාවේදී තාමත් නඩු විභාග වෙනවා. මොකද නඩු විභාග වෙනවා කියන්නේ අපේ රටේ බරපතල ප්‍රශ්නයක් අපිට තියෙනවා. මේ නඩු ප්‍රමාදය ගැන, ඒ ප්‍රමාදයේ කොටසක් මිසක් මේක වමනාවෙන් හිතාමතා මොනම හේතුවකටවත් පරක්කු කරන තැනකට කවුරුත් කටයුතු කරන්නේ නැහැ. දැන් ඒ සඳහා කරුණු සොයා බලා වර්තමාන ආණ්ඩුව පත් වුණාන් පස්සේ උසාවි ප්‍රමාණය වැඩි කරන්නත් ගරු විනිශ්චකාරතුමන්ලගේ ප්‍රමාණය වැඩි කරන්නත් මේ වෙනකොට කටයුතු කරලා තියෙනවා. ඉතින් දැන් බලනකොට 30,000කට වැඩි ප්‍රමාණයක් රටේ මහාධිකරණවල නඩු විභාග වෙමින් පවතිනවා. ඉතින් ඒක මේ උතුරේ වෙච්ච සිද්ධීන් සම්බන්ධයෙන්ද, එහෙම නැත්නම් 2009ට පෙර වූ සිද්ධීන් සම්බන්ධයෙන්ද, පසු වූ සිද්ධී සම්බන්ධයෙන්ද කියලා නැහැ. දිගින් දිගටම සාමාන්‍යයෙන් එක නඩුකා විනිශ්චකාරවරයෙක් සාමාන්‍ය වශයෙන් නඩු 400ක් විතර දැන් ඒගොල්ලොන්ට අහන්න වෙලා තියෙනවා. ඉතින් මේකේ අපිත් මේවා සම්බන්ධයෙන් අපි දැන් රජයක් හැටියට මේ නඩු ප්‍රමාදය වළක්වා ගන්න උපරිම වශයෙන් කටයුතු කරනවා. හැබැයි ගරු සුමන්දිරන් මන්ත්‍රීතුමා එතුමගේ මේ කල්තැබීමේ යෝජනාවේදී කිව්ව 103 දෙනා ගැන කියනවා නම් දැනට නඩු කටයුතු වලට මූණ දෙන මේ ත්‍රස්තවාදී වළක්වීමේ පනත යටතේ නඩු පවරලා නඩු පවත්වගෙන යන 54 දෙනෙක් ඉන්නවා. ඒ 54 දෙනාගෙන් 6 දෙනෙක් සිංහල, 45 දෙනෙක් ද්‍රවිඩ සහ මුස්ලිම් 3 දෙනෙක්. එතකොට මේ අය සම්බන්ධයෙන් තියෙන නඩු ගැන බැලුවොත් මට නම් හිතාගන්න බෑ මොකද්ද මේ දේශපාලන ක්‍රියාවලිය කියලා. එක නඩුවක් නඩු කීපයක් ගත්තොත් හිටපු විදේශ අමාත්‍ය ලක්ෂ්මන් කදිරගාම මැතිතුමා ඝාතනය කිරීම සම්බන්ධයෙන් චෝදනා ලබා ඉන්න දෙන්නෙක් ඉන්නවා. ඊට අමතරව හිටපු රාජ්‍ය ආරක්ෂක අමාත්‍ය ගෝඨාභය රාජපක්ෂ මහතා ඝාතනය කිරීමට තැත් කිරීම සම්බන්ධයෙන් ඒත් 3-4 දෙනෙක් සැකකරුවන් ඉන්නවා. ජයරාජ් ප්‍රනාන්දුපුරේ ගරු ඇමතිතුමා ඝාතනය කිරීම සම්බන්ධයෙනුත් නඩු කටයුතු පවත්වගෙන යනවා. ඒ වගේම ෆීල්ඩ් මාර්ෂල් සරත් ෆොන්සේකා ඇමතිතුමා එදා යුද හමුදාපතිවරයා හැටියට කටයුතු කිරීමේදී එතුමා ඝාතනය කිරීමට තැත් කිරීම සම්බන්ධයෙනුත් නඩු කටයුතු පවත්වගෙන යනවා. ඒ වගේම අනුරාධපුරේදී මරාගෙන මැරෙන බෝම්බකරුවෙක් විසින් 29 දෙනෙක් ඝාතනය කිරීම සම්බන්ධයෙනුත් 29 දෙනෙක් ඇතුළුව හිටපු මේජර් ජෙනරාල් ජානක පෙරේරා මැතිතුමා ඝාතනය කිරීම සම්බන්ධයෙනුත් නඩු කටයුතු පවත්වගෙන යනවා. කටුබැද්ද බස් රථයක් මේ 26 දෙනෙක් එක්ක ඝාතනය කිරීම සම්බන්ධයෙන් නඩු කටයුතු පවත්වගෙන යනවා. දැන් මම මේ කියන්න උත්සාහ කරන්නේ මේවා දේශපාලන කටයුතුද කියන එක ගැන මට හරියටම තහවුරු කරන්න බෑ. හැබැයි මේ සම්බන්ධයෙන් රටේ පවතින නීතිය තුළ දඬුවම් ලැබිය යුතු දණ්ඩ නීති සංග්‍රහයට තේවන අපරාධ සම්බන්ධයෙන් නඩු කටයුතු අද පවත්වගෙන යනවා. ඉතින් මේක මේ පුද්ගලයන් පිරිසක් ඉලක්ක කරගත් එකක් නෙමෙයි. අදටත් මේ රටේ ක්‍රියාත්මක වෙන්නේ ත්‍රස්තවාදී වළක්වීමේ පනත. ඉතින් ඒ අනුව මේ පුද්ගලයන් අත්අඩංගුවට ගත්ත වෙලාවේ ඒ අය විසින් කරන ලද පාපෝච්චාරණ පදනම් කරගෙන විධිමත් නඩු විභාග තමයි පැවැත්වෙන්නේ. දැන් ඊට අමතරව ඉන්නවා මේ තවත් 40ක් මේ නඩු විභාග විධිමත්ව පවත්වලා 43ක් විභාග පවත්වලා දඬුවම් විඳින්න බන්ධනාගාර ගත වෙච්ච අය. ඉතින් ඒ අයට ඒ දඬුවම් ලබා දීලා තියෙන්නේ ඒගොල්ලෝ කරන ලද පාපෝච්චාරණය පදනම් කරගෙන ඒ හරියට විධිමත් නඩු විභාගයකින් හරි සාක්ෂි මෙහෙවීමක් ඇතුව ඒ අයටත් ඒ අයගේ නිර්දෝෂී වීමේ භාවයේ අයිතිය සැකකරුවන් හැටියට ලබා දීලා තමයි මේ පුද්ගලයින්ට යම් යම් දඬුවම් ලබා දීලා තියෙන්නේ. ඉතින් මේකෙදි අද මරණීය දඬනය ලැබපු සමස්ත බන්ධනාගාර 22ම සහ අනිකුත් ස්ථානවල බලපුවම 22,000කට ආසන්න ප්‍රමාණයක් ඉන්නවා. මේකෙන් 19,000කට ආසන්න ප්‍රමාණයක් ඉන්නේ ඇත්තටම මේ රිමාන්ඩ් බන්ධනාගාරගතවල. ඒ රිමාන්ඩ් නඩු පවත්වගෙන යන සහ රිමාන්ඩ් බන්ධනාගාරවල ඉන්නේ. ඉතුරු 3,000කින් විතර 800 ගාණක් මරණීය දඬනය හිමි වෙලා තියෙනවා. ඉතින් ඒ වගේම ජීවිතාන්ත සිර දඬුවම් ලැබලා දීලා තියෙනවා. ඉතින් මේකෙදී ඇත්තටම අපි උත්සාහ කරන්නේ පුළුවන් තරම් මේ නඩු ප්‍රමාද වීම වළක්වා ගන්න. ඉතින් අපි දන්නවා මේ ගැන මානුෂික වශයෙන් බැලුවොත් උතුරේද දකුණේද නැගෙනහිරද බස්නාහිරද කියලා නෑ. නඩු ප්‍රමාදය නිසා රටේ ලොකු ප්‍රශ්නයක් සියලුම ලාංකිකයින් හැටියට නොයෙකුත් ආකාරයේ නඩු සම්බන්ධය සිවිල් නඩුවක්ද අපරාධ සම්බන්ධ නඩුවක්ද කියන එක ගැන අපිට කියන්න බැහැ. හැබැයි නඩු ප්‍රමාදය නිසා බරපතල විදියටම නොයෙකුත් දුෂ්කරතාවලට මුහුණ දෙනා ඉන්නවා. හැබැයි විශේෂයෙන්ම මේ අය නිදහස් කිරීම සම්බන්ධයෙන් බලයක් අපි අධිකරණ අමාත්‍යාංශයේ හැටියට නම් නැහැ. මොකද දැන් අර මන්ත්‍රීතුමා කිව්වා මම කියනවායි කියලා එක දේශපාලන හිරකරුවෙක්වත් නැහැ කියලා. ඉතින් මට කියන්නට තියෙන්නේ දේශපාලන හිරකරුවන් හැටියට හඳුනාගත්තේ මේ වගේ අපරාධ කරපු අයද කියන එක ගැන මට ගැටලුවක් තියෙනවා. ඉතින් මම අදටත් කියන්නේ දේශපාලන වශයෙන් හිරකරුවන් හැටියට හිටපු අය ඉන්නවනම් මොකක් හරි රජයේ විරෝධී දෙයක් කුමන්ත්‍රණ කරන දෙයක් ඒ වගේ දෙයක් සම්බන්ධයෙන් ඉන්නවනම් අපි ඕනෑම වෙලාවක මැදිහත් වීමක් කරන්න සූදානම්. හැබැයි මේ වෙච්ච ක්‍රියාවලිය තුළ විශේෂයෙන්ම 2009ට ඉස්සෙල්ලා වෙච්ච ඒ තත්ත්වය තුළත් අපි පුළුවන් උපරිම ශක්තියක් යොදලා ඒ කටයුතු සලසන්න හදනවා. නමුත් අර 43 දෙනා
Honorable Srinivasan, what's your point of order?
Sridharan,
sorry.
ගෞරව அமைச்சர் அவர்களே, நீங்கள் குறிப்பிடுவது போல இவர்கள் இங்கே இருக்கின்ற அரசியல் கைதிகள் அவர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்பில் இருந்தார்கள். விடுதலை புலிகள் இருக்கும் காலத்தில் தான் அவர்கள் அந்த புலிகளுடைய நடவடிக்கைகள் அல்லது அவருடைய போராட்ட நடவடிக்கைகளோடு தொடர்புபட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கு சார்ல்ஸ் நிர்மலான் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்களோடு விடுதலை புலிகளோடு அரசாங்கங்கள் மாறி மாறி பேசியிருக்கின்றன. ஆகவே அந்த யுத்தம் நடந்த காலத்தில் விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்கள் என்ற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டு அவர்கள் தமிழ் அரசியல் கைதிகள் என்பது மிக நிரூபணமாக்கப்பட்ட ஒரு உண்மை. இப்பொழுது அதனை ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்வது போல இல்லாமல் தயவு செய்து அவர்களுடைய உண்மையான நிலவரங்களை இது போர்க்காலத்திலே அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட அல்லது குற்றங்களாக இருந்தால் அவர்களுடைய குற்றங்கள் நீங்கள் ஒரு மன்னிப்பு அடிப்படையில் ஏற்கனவே பல பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு அல்லது அவர்களுக்கு புனர்வாழ்வு அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதனால்தான் அவர்கள் அரசியல் கைதிகள் என்ற அடிப்படையில் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதனை தயவு செய்து புரிந்து அந்த அடிப்படையில் நோக்குங்கள்.
கரு முண்டாசனாருட மந்திரிதுமணி மம அப்பே கரு மந்திரிதுமா කියපු කාරණේ ගැන මට එකග වෙන්න බෑ. මොකද මේ අධිකරණයේ ස්වාධීනත්වය උපරිම වශයෙන් ආරක්ෂා කරන අපි අධිකරණය විසින් දෙන ලද තීන්දුවකට එරෙහිව ඒ අධිකරණය තුළ තියෙන ප්‍රතිපාදන මගින් අභියාචන ඉදිරිපත් කරලා සමාවක් ලබා ගන්නවා මිසක් ඒ ගැන මම ඇමතිවරිය හැටියට මට වගකීමක් බාරගන්න බෑ. හැබැයි මං අපි මෙහෙම වැඩපිළිවෙලක් බන්ධනාගාර තුළ දැන් ක්‍රියාත්මක කරගෙන යනවා. පළවෙනිම කාරණේ විශේෂයෙන්ම මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහි වෙච්ච පානය කිරීමට ඇබ්බැහි වෙලා බන්ධනාගාරගත කරන අය අපි දීර්ඝකාලීන පුනරුත්ථාපනයකට ලබන අවුරුද්දින්ද කටයුතු කරන්න පටන් ගන්නවා. ඒ වගේම අර කාලෙකට ඉස්සෙල්ලා තිබිලා දැන් නැවතිච්ච අර ඒකට කියන්නේ මේ බලපත්‍ර මගින් නිදහස් කිරීමේ කටයුත්ත මේ වෙනකොට දැන් අපි පටන් ගන්න කටයුතු කරගෙන යනවා. ඊටත් අමතරව අපි මොකද දැන් සාමාන්‍යයෙන් කියන්නේ මේ ප්‍රිසනර්ස් කියලා නෙමෙයි කරෙක්ෂනල් ප්‍රිසන්ස් කියලා නෙමෙයි කරෙක්ෂනල් සෙන්ටර්ස් කියලා. එතකොට ඒ අයව නිවැරදි කිරීමේ අඩු අවම දඬුවම් වලට මේ යටත් වෙන අය බන්ධනාගාරගත කරලා ඒ මිනිස්සුන්ගේ මානසිකත්වය කඩා දාන්න නැතුව ඒ මිනිස්සුන්ට සහ බන්ධනාගාරවල තියෙන තදබදය දැන් මේ මේ වැඩ කරන්න වැඩි කරන්න නැතුව අපි හදන්නේ ඒගොල්ලොන්ව නොයෙකුත් වෙන ව්‍යාපෘතීන් සඳහා ලබන අවුරුද්දින්ද යොමු කරන්න. ඉතින් මට නැවත නැවතත් කියන්නට තියෙන්නේ අපි මට කියන්න පුළුවන් වෙන්නේ මේ අය කිසි කෙනෙක් දේශපාලන ක්‍රියාවලියක් තුළ කොටිසස්තවාදීන් හැටියට අත්අඩංගුවට අරන් කියනවායි කියන එක මම නම් විශ්වාස කරන නමුත් ඒ ක්‍රියාවලිය තුළ කරන ලද යම් යම් රටේ පවතින නීති අපරාධ නීති යටතේ දඩුවන් ලැබිය යුතු වරදක් හැටියට තීන්දු කරපු දේවල් සම්බන්ධයෙන් තමයි මේ 42 දෙනෙක් දඬුවම් ලබන්නේ. ඒ කෙසේ වෙතත් අවසාන වශයෙන් මම කියන්නට ඕනේ අපේ විපක්ෂ නායකතුමත් මේ ශාලාවේ ඉන්න වෙලාවේ අපි මේ සම්බන්ධයෙන් විශේෂයෙන්ම බන්ධනාගාරගත උදවිය සම්බන්ධයෙන් මානුෂීය මට්ටමකින් තමයි මේ ප්‍රශ්න විසඳන්න හදන්නේ. ඉතින් මේ සම්බන්ධයෙන් මම ඉල්ලීමක් කරනවා ඒ වගේ කාට හරි අධිකරණයේ දීපු තීන්දුවකට පරිබාහිරව ගිහිල්ලා යම් වෙනත් ක්‍රියාමාර්ග ගන්න පුළුවන් නම් අපිට අවශ්‍ය උපරිම සහයෝගය අපි රජයක් හැටියට දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ අරෙන්න අපිට පුළුවන් කමක් නැහැ හිතුමතයට තීරණය කරන්න. මොකද ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි අධිකරණයේ ස්වාධීනත්වය ආරක්ෂා කිරීමට අපි කටයුතු කරන නිසා ඒකම මේ සම්බන්ධයෙන් අපි දැන් ගරු නීතිපතිතුමා අපේ ගරු විපක්ෂ නායකතුමාත් සුමන්දිර මන්ත්‍රීතුමාත් මුණ ගැහිච්ච වෙලාවේ එතුමා අපිට කිව්වා දැන් මේ තියෙන නඩු 54 සම්බන්ධයෙන් මේ පුද්ගලයින් 54 නඩු සම්බන්ධයෙන් මං හිතන්නේ නඩු හැටියට ගත්තොත් නම් ඉතාම පොඩ්ඩයි තියෙන්නේ ඒ ටික සම්බන්ධයෙන් මාස දෙක තුනක් එතුමා බලාපොරොත්තු වෙනවා කියලා ජනවාරි මාසේ වෙනකොට නීතිපති දෙපාර්තමේන්තුවෙන් ඒව කඩිනම් කරලා ඒ අයට මොකද අපි දන්නා සමහර අය ඉන්නවා මේ නඩු විභාග වෙනවා මේක සිංහලද ද්‍රවිඩද දේශපාලනද තස්ත කියාද මොනවද කියලා නැහැ. සමහර අයගේ අවුරුදු අපරාධ නඩු මිනිමැරුම් සාමාන්‍ය නඩුවක් ඉවර වෙන්න අවුරුදු 20ක් යනවා කියලා මේ දූෂණ සම්බන්ධයෙන් කටයුතු කරන අධීක්ෂණ කාරක සභාව යෝජනා කරා. මිනිමැරුම් නඩුවකට සාමාන්‍යයෙන් අවුරුදු 10ක් 12ක් යනවා. ඒක අපහු අපීල් කරයන් පස්සේ තවත් අවුරුදු 7ක් විතර යනවා. අපීල් එක ඉවර වෙලා තමයි දඬුවම් කාලය පටන් ගන්නෙ. ඒතකොට අවුරුදු 20ක්ම සමහර වෙලාවට දඬුවම විඳලා තමයි අර අභියාචනයෙන් පස්සේ නැවතත් ඒ දඬුවමට යටත් වෙන්න සිද්ධ වෙන්නේ. ඉතින් මේක මේක පුද්ගලෙක් මොනම හේතුවකටවත් එක කණ්ඩායමක් එක පිරිසක් ඉලක්ක කරගෙන කරලා නැහැ. හැබැයි අපි බලන්නේ මේ තුල අර සිරකරුවෝ යනු සියරුම දෙනා මිනිස්සුයෝ කියන එක හොඳට මේ තේරුම් අරගෙන ඒ තුල ඉඳගෙන කටයුතු කරන්න ගරු සුමන්දිර මන්ත්‍රීතුමාට මම විශේෂ ඉල්ලීමක් කරනවා. ඒ සම්බන්ධයෙන් වෙනත් අපිට ගන්න පුළුවන් ක්‍රියාමාර්ගයක් තියෙනවා නම් අපිට නීතියෙන් තියෙන ප්‍රතිපාදන තුළ තුමාට යෝජනා කරන්න කියලා අපි ඒ සම්බන්ධයෙන් අවශ්‍ය උපරිම සහයෝගය ලබා දෙන්න බලාපොරොත්තු වෙනවා.
පාර්ලිමේන්තුව ඔක්තෝබර් 26 වෙනි දින හෙට පෙරවරු 10 දක්වා කල් තබනවා.